வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் வரும் 12 தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கடலில் ஒருநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு கோவா விமான நிலையத்தில் அம்மாநில அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து INS ஹன்சா கடற்படை விமான தளத்தை அவர் பார்வையிட்டார். அங்கு அவருக்கு கடற்படை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இன்று பிற்பகல் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலிலிருந்து மேற்கொள்ளப்படும் கடற்படை செயல்பாடுகளை அவர் பார்வையிடுகிறார். இதில் 150 மேற்பட்ட கடற்படை வீரர்கள் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு கொண்டு வந்த முன்னாள் ராணுவத்தினருக்கான ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் திட்டம் இன்றுடன் 10 நிறைவடைந்துள்ளது. முன்னாள் ராணுவத்தினர் நியாயமான மற்றும் சமமான ஓய்வூதியம் பெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் இத்திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முன்னாள் ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கடந்த 10 இத்திட்டத்தின் மூலம் பல லட்சம் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெற்றிருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இத்திட்டமானது பாதுகாப்பு படைகளின் நலன்களில் அரசு காட்டி வரும் உறுதிப்பாட்டை வெளிக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கைகளையும் அரசு உடனடியாக மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நாட்டிற்காக சேவையாற்றும் பாதுகாப்பு படையினரின் நலன்களை முன்னிறுத்தும் திட்டங்களை அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தீவிரவாத எதிர்ப்பு மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து பேசினார். தேசிய புலனாய்வு முகமை ஏற்பாடு செய்துள்ள இந்த 2 மாநாட்டில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை உக்திகள், அது தொடர்பான சட்டம் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் தீவிரவாத தடுப்பு தொடர்பான மத்திய முகமைகள் மற்றும் மாநில அரசுகளின் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி தேசிய மருந்து பொருட்கள் விலை நிர்ணய ஆணையம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் 42 வகையான மருந்துகளின் விலை 90% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை பெரும்பாலும் குறைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 4 பிரிவுகளின் கீழ் இந்த மருந்துகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 20,000 ரூபாய் மதிப்பிலான 124 மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் 25,000 ரூபாய் மதிப்பிலான ஃபெமிஸ்டார் 500 மருந்தின் விலை தற்போது 2,509 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சராசரி விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசு கூறியுள்ளது. நாட்டில் புற்றுநோய் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்திய மருத்துவ முறைகளையும் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புற்றுநோய் என்றவுடன் அச்சம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். உடல் நலத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கு மருத்துவ உடல் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறுகிறார் இக்ரிஸ் பார்மா நிறுவனத்தின் தென்மண்டல இயக்குநர் திரு ஐயப்பன்.
என்று புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அனைத்து பொதுமக்களும் தங்கள் மருத்துவரை அணுகி புற்றுநோய் சம்பந்தமான சிறிய அறிகுறிகள் இருந்தாலும் சிறிதும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு முன்கூட்டி நமக்கு வரக்கூடிய நோயிலிருந்து பாதுகாக்க அனைத்து வசதிகளும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அனைவரும் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புற்றுநோய் குறித்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இப்பொழுது கதிர்வீச்சு இயக்க முறை, அறுவை சிகிச்சை முறை மற்றும் ஊசி மருந்து மூலமாக மும்முனை சிகிச்சை முறை பெரிதும் வசதியுடன் ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ முன்னேற்றத்தின் காரணமாக அனைவருக்கும் எளிமையான சிகிச்சை உடனடியாக தீர்க்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனீஸ் சிட்னியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தபோது இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இளையோரின் மனநலத்தை பாதுகாக்கும் வகையிலும் அவர்கள் மீது சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை குறைக்கும் வகையிலும் இச்சட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தும் இளையோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இது அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அந்நாட்டு தொலைத்தொடர்பு அமைச்சர் திருமதி மிக்சல் ரோலண்ட் பேசுகையில், இளையோரின் வயதை உறுதிப்படுத்தும் வகையில் சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்கள் பிரத்யேகமான முறைகளை கையாளலாம் என்றும் கூறினார். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் இதனை பின்பற்ற தவறினால் கடும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் பெய்த மழை மற்றும் வெள்ளம் காரணமாக இதுவரை 217 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 89 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 12 ஹெலிகாப்டர்கள், 18 படகுகள், காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 5000 வீரர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலின் ஒருசில பகுதிகளில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகள், யானாம், ராயலசீமாவின் ஒருசில இடங்களில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரப்பிரதேசத்தை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக இன்று ஒத்திவைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கக் கோரும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் துணை முதலமைச்சர் திரு சுரீந்தர்குமார் சௌத்ரி தெரிவித்த நிலையில், இன்று கூட்டத்தொடர் தொடங்கியதும் பிஜேபி உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 19-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் யூ ஜென் சியை வென்றார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 53 ரன் எடுத்துள்ளது. மெல்போர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 161 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் 1 பதவி 1 ஓய்வூதியம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலின் ஒருசில பகுதிகளில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.